என் உயிரின் மையம் எரிந்து கொண்டிருக்கின்றது. எப்போதும் இந்த பயங்கர வேதனை தொடர்கின்றது. கட்டுக் கடங்காத புதிரான ஒரு வேதனை இது. இந்த உலகத்தை தாண்டிய ஏதோ ஒன்றை என் உயிரின் மையம் தேடுவதால் வரும் வேதனைதான் இது. இந்த தேடலின் முடிவு எல்லையற்ற இறைவன் என்று பலர் சொல்கின்றனர். நான் அந்த இறைவனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இனியும் அவரை கண்டுபிடிப்பேன் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த தேடல், இந்த தாகம் சில சமயங்களில் என்னை கோபத்திலும் சில சமயங்களில் என்னை விரக்தியிலும் மூழ்கச் செய்கின்றது.
எனதருமை அன்புள்ளங்களே, 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சிந்தனையாளராக எழுத்தாளராக விளங்கிய பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர் தன் சுயசரிதையில் இவ்வார்த்தைகளை எழுதியுள்ளார். தான் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என்பதை உலகறிய சொல்லி வந்த ரசல் என்ற தனி மனிதரின் மையம் அந்த கடவுளை தேடியதையும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் அவர் பட்ட வேதனைகளையும் இந்த வரிகள் தெளிவாக்குகின்றன. மனிதராய்ப் பிறந்த ஒவ்வொருவரும் அன்பர்களே, வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் கடவுளை தேடியிருக்கின்றனர். என்னதான் பேரும் புகழும் அவர்களை வந்து சேர்ந்திருந்தாலும், என்னதான் செல்வங்களை அவர்கள் சேர்த்திருந்தாலும், ஏதோ ஒரு சமயம் அவர்கள் வாழ்வின் மையத்தில் இந்த தேடல் இருந்திருக்கின்றது. கடவுளை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த ஓர் உண்மையை தேடியிருக்கின்றனர். அந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் பெர்ட்ரண்ட் ரசலைப் போல் வேதனையில் வெந்திருக்கின்றனர். இவ்வுலகம் மட்டுமே உண்மை, இவ்வுலக இன்பங்களே நிலையானவை என்று தன் வாழ்வின் பெரும்பகுதியை செலவழித்தவர் புனித அகஸ்டின். அவர் இறைவனை மறந்து மறுத்து வாழ்ந்தவர். அவரது தாய் புனித மோனிகாவின் இடைவிடாத ஜபங்களால் மனம் மாறிய அகஸ்டின் தன் வாழ்வின் பிற்பகுதியில் இறைவனை கண்டவர். இவர் தன் சுய சரிதையில் எழுதியுள்ள புகழ்பெற்ற வரிகள் இவை: You have made us for yourself, and our heart is restless until it rests in you.
இறைவா, நீர் எம்மை உமக்காக உருவாக்கியுள்ளீர். உம்மில் நாங்கள் அமைதி காணும் வரை எங்கள் இதயங்கள் அமைதியின்றி அலைகின்றன.
அன்புள்ளங்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எழும் இந்த ஆழ்ந்த தாகத்தை உணர்த்தும் 42, 43 ஆகிய இரு திருப்பாடல்களில் நம்முடைய தேடலை சென்ற வாரம் ஆரம்பித்தோம், இன்று தொடர்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, 42, 43 ஆகிய இரு திருப்பாடல்களையும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சென்ற வாரம் குறிப்பிட்டோம். இன்று முதல் பகுதியில் நம் சிந்தனைகளை பகிர்வோம். இந்த முதல் பகுதியில் திருப்பாடல் ஆசிரியரின் உள்ளத்திலிருந்து ஒளிவு மறைவின்றி எழும் உணர்வுகளுக்கு செவிமடுப்போம்.
திருப்பாடல் 42. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது.
அன்புள்ளங்களே, தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து இறைவனின் நகரான எருசலேமையும் அங்கு இறைவனின் பிரசன்னம் சிறப்பாக தங்கியிருந்த இறைவனின் பேழையையும் இழந்து நாட்டை விட்டு ஓடிப்போக வேண்டிய கட்டாயம் அவருக்கு. கடவுளையும் அவரது இல்லத்தையும் பிரிந்து வாழ்ந்த அந்த நாட்களில் தனக்குள் உருவான தவிப்பை, ஏக்கத்தை விவரிக்க திருப்பாடலின் ஆசிரியர் பயன்படுத்தும் ஒரு உருவகம் என்ன? நீரோடைக்காக ஏங்கி தவிக்கும் கலைமான். கலைமான்களின் உடல் தோற்றம், அவை பாய்ந்து ஓடும் அழகு, தாவும் நளினம், இவைகள் பல கவிஞர்களை கவர்ந்துள்ளன, கவிதைகள் பிறந்துள்ளன. விவிலியத்திலும் பழைய ஏற்பாட்டில் 6 இடங்களில் மான்கள் குறித்த உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 2 பகுதிகளை மட்டும் இங்கு சிந்திப்போம்.
திருப்பாடல் 18. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார்.
ஆண்டவரை நம்புவோர் உறுதியாக உயர்ந்த இடத்தில் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை கூற அழகாய் கம்பீரமாய் நிற்கும் மானின் உருவகம் சொல்லப்பட்டுள்ளது. கால்களை ஊன்றி உறுதியாக நிற்கும் திறன் கொண்டதால் மான்கள் அதிக உயரத்தையும் அழகாக தாண்டுவதற்கு திறன் பெற்றவை. இந்த உருவகத்தை இறைவாக்கினர் எசையாவின் நூலில் 35 பிரிவில் நாம் இப்படி வாசிக்கின்றோம்.
பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீருடைகள் பாய்ந்தோடும்.
அன்பு நெஞ்சங்களே, மெசியாவின் வருகையால் இந்த உலகம் முற்றிலும் மாறிவிடும் என்ற நம்பிக்கையை வளர்க்கும் வரிகள் இவை. திருப்பாடல் 18, ஏசையா 35 ஆகிய இரு பகுதிகளிலும் கலைமான்கள் உறுதியை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் உருவகங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 42 துவக்கத்தில் கலைமானை வேறொரு வகையில் உருவகப்படுத்தியுள்ளார் ஆசிரியர். எண்ணியதை அடைய தளராமல் முயலும் கலைமானை இந்த வரியில் நமது மனக்கண் முன் கொண்டு வருகின்றார். தாகம் கொண்ட கலைமானிடம் பசும் புல்லையோ பழங்களையோ தந்தால் பயனில்லை, அவற்றை அது முகர்ந்தும் பார்க்காது. அதன் கவனமெல்லாம் தண்ணீர் மீதே இருக்கும். உலகில் வேறெந்த பொருளும் கலைமானுக்கு அந்த நேரத்தில் தேவையில்லை. அதேபோல் தன்னுடைய உள்ளம் இறைவனை மட்டும் தேடுகின்றது என்று தாவீது இந்த வரியில் வலியுறுத்துகின்றார். எருசலேமை விட்டு வெளியேறிய பின் தாவீது தன் அரண்மனை, அரியணை, குடும்பம் என்று தான் இழந்த வேறு எதையும் அவர் தேடவில்லை. அவர் தேடியதெல்லாம் இறைவன் ஒருவரே. அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் இறைவனை சுவைத்தவர் தாவீது. எனவே அவரை பிரிந்திருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நமது வாழ்வை எண்ணி பார்ப்போம். நாம் வாழ்வில் எவைகளுக்காக தாகம் கொண்டுள்ளோம், அந்த தாகங்களை தணிக்க எந்தெந்த வழிகளை நாம் தேடுகிறோம் என்பதை ஆழமாக சிந்திப்பது நமக்கு நல்லது. எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய தேடலின் துவக்கத்தில் புனித அகஸ்தின் இறைவன் மட்டில் கொண்ட தாகம் பற்றி குறிப்பிட்டோம். இந்த தாகத்தை பற்றி புனித அகஸ்தின் எழுதியுள்ள ஓர் அழகான ஜெபத்துடன் இன்றைய நம் தேடலை நாம் நிறைவு செய்வோம். கண்களை மூடி இந்த புனிதரோடு இணைந்து நாமும் இந்த அழகிய ஜெபத்தை நமதாக்க முயல்வோம்.
இறைவா, நான் தாமதமாய் உம் அன்பை சுவைத்துள்ளேன். என்றும் பழமையாய் என்றும் புதுமையாய் விளங்கும் அழகே இறைவா, என் வாழ்வில் இவ்வளவு தாமதமாய் நான் உம் அன்பை சுவைத்துள்ளேன். நீர் என்னுள் இருந்தீர், ஆனால் நான் வெளியில் அலைந்தேன். அங்கு பல இடங்களில் உம்மை தேடினேன். நீர் என்னுடன் இருந்தீர், ஆனால் நான் உம்முடன் இல்லை.
தனது 5 புலன்களின் வழியாக இறைவன் தன்னை வந்து அடைந்ததை புனித அகஸ்தின் இந்த ஜெபத்தில் அழகாக கூறியுள்ளார். நமது 5 புலன்களின் வழியே இறைவனும் நமது வாழ்வின் மையத்திற்கு வர வேண்டும் என்று புனிதரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம்.
நீர் என்னை அழைத்தீர், ஓங்கியதோர் குரல் எழுப்பி என்னை அழைத்தீர். அந்த அழைப்பு மூடிக்கிடந்த என் செவிகளை திறந்தது. உம் ஒளியை அனுப்பினீர், ஒளியாக நீரே வந்தீர். என்னை சூழ்ந்திருந்த இருளை விரட்டி அடித்தீர். உமது நறுமணத்தை நான் நுகரச் செய்தீர். இப்போது நான் உமக்காக ஏங்குகின்றேன். உம்மை நான் சுவைத்துவிட்டேன். இப்போது உம்மை அடைவதற்கு பசிகொண்டு அலைகின்றேன், தாகம் கொண்டலைகின்றேன். நீர் என்னை தொட்டதால் உமது அமைதிக்காக நான் எரிந்து கொண்டிருக்கின்றேன். என்றும் பழமையாய் என்றும் புதுமையாய் விளங்கும் அழகே இறைவா, என் வாழ்வில் இவ்வளவு தாமதமாய் நான் உம் அன்பை சுவைத்துள்ளேன்.